வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலில் மேலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் சனிக்கிழமை உருவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தி திட்டத்தின் கீழ் 17 திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் இதுவரை 2.5 கோடி பேர் பயனடைந்திருப்பதாக தமிழக அரசு கூறியுள்ளது. திமுக அரசின் நிர்வாக திறமையின்மை காரணமாக டெல்டா மாவட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. உலக துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் குர்பிரீத் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். வங்கக்கடலில் மேலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் சனிக்கிழமை உருவாகக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
நேற்று இலங்கை கடலோரப் பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலையும் அதே பகுதிகளில் நிலவுகிறது. இது அடுத்த 24 மணி நேரத்திற்கு மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும். மேலும் நவம்பர் 22 வாக்கில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது அதற்கடுத்த 48 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுத்தரக்கூடும்.
திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்தார்.
அடுத்து வரும் 3 நாட்களுக்கு கடலோர தமிழக மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், ஏனைய தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும், ஏனைய தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. நாளை 18 தேதியன்று தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர், சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளிலும், தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகள், தெற்கு கேரள கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு கடல் பகுதிகளிலும் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது. மேலும் 19 தேதி முதல் 21 தேதி வரை அந்தமான் கடல் பகுதிகளிலும், அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது.
இதற்கிடையே மாநிலம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று காலை முதல் விட்டுவிட்டு மழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தி திட்டத்தின் கீழ் 17 திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 7172 கோடி ரூபாய் முதலீட்டில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் 11808 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் 2.5 கோடி பேர் பயனடைந்திருப்பதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், ஐநா விருதையும் இந்த திட்டம் வென்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இத்திட்டத்தை சிறப்புற செயல்படுத்தி வரும் அதிகாரிகளுக்கும் மருத்துவ பணியாளர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தில் வேளாண் பட்டப்படிப்பு மற்றும் பட்டயப்படிப்பு முடித்த இளையோர் உழவர் நல சேவை மையங்கள் அமைக்க விண்ணப்பிக்குமாறு மாநில அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் 1000 மையங்கள் அமைக்க 42 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுவரை இதற்காக 1000 மேற்பட்ட இளையோர் விண்ணப்பித்துள்ளதாகவும், 413 பேருக்கு வங்கிக் கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அதில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து. அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு. பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி 12%லிருந்து 5% குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
தமிழகத்தில் திமுக கூட்டணி வலுவாக உள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஏ வ வேலு கூறியுள்ளார். இன்று ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை திமுக அரசு நிறைவேற்றியுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளில் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி திமுக அரசு பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடுவதாக கூறி அஇஅதிமுக சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. மாநிலம் முழுவதும் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்களில் அக்கட்சியினர் ஏராளமானோர் பங்கேற்றனர். நாமக்கல்லில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் திரு தங்கமணி பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். மக்கள் நலனில் அக்கறையின்றி திமுக அரசு செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். திமுக அரசின் நிர்வாக திறமையின்மை காரணமாக டெல்டா மாவட்ட விவசாயிகள் பாதிப்படைந்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கூட்டுறவு சங்கங்களிலும் கடைகளிலும் யூரியா இல்லை என்ற நிலை தொடர்வதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. போதுமான அளவு யூரியா கையிருப்பில் உள்ளதாக திமுக அரசு கூறி வரும் நிலையில் விவசாயிகள் இப்பிரச்சினையை எதிர்கொண்டு வருவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் தோல்வி பயம் காரணமாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு திமுக எதிர்ப்பு தெரிவிப்பதாக தமாகா தலைவர் திரு ஜி கே வாசன் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று சேலத்தில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் இணைய வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாகவும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் திரு ஜி கே வாசன் குறை கூறினார். சேர்வராயன் மலைப்பகுதி அடிவாரத்தில் 50 ஹெக்டேர் பரப்பளவில் வனத்துறை நகர்வனத்தை உருவாக்கியுள்ளது. இந்த நகர்வனம் சேலத்தின் அடையாளமாக மாறியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
50 ஹெக்டேர் பரப்பளவில் பரந்து விரிந்துள்ள இந்த நகர்வனத்தில் இயற்கை எழிலை ரசித்தபடியே பொதுமக்கள் ஓய்வெடுக்க வசதியாக 8 இடங்களில் குடில்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பறவைகளின் வாழ்வியலை ரசித்தபடி பொதுமக்கள் நடைபயிற்சி மேற்கொள்வதற்கும் இந்த நகர்வனத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த வனப்பகுதியில் மூலிகை செடிகள், மருத்துவ தாவரங்கள் நிறைந்துள்ளன. மேலும் சிறுவர்களை கவரும் வகையில் விளையாட்டு பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. நபர் ஒருவருக்கு 10 ரூபாய் நுழைவு கட்டணத்தில் இந்த நகர்வனத்தில் செல்லும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக வனத்துறையினர் தேவையான பாதுகாப்பு பணிகளை தொடர் ரோந்து மூலம் வழங்க உள்ளனர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
மாவட்ட செய்திகள். சென்னை மாவட்டத்தில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பான உதவி மையங்கள் நாளை முதல் வரும் 25ஆம் தேதி வரை செயல்படும் என்று மாநகராட்சி ஆணையர் திரு குமரகுருபரன் கூறியுள்ளார். மதுரை மாவட்டத்தில் நடைபெறவுள்ள ஊரக கைவினை கலைஞர்கள் உற்பத்தி செய்த பொருட்களின் விற்பனை கண்காட்சிக்கான விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலையில் நடைபெறவுள்ள கார்த்திகை தீப திருவிழாவிற்காக மாநகராட்சி மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து நகராட்சி நிர்வாக இயக்குநர் மதுசூதன் ரெட்டி இன்று ஆய்வு மேற்கொண்டார். தூத்துக்குடி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் வரும் வியாழக்கிழமை நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு இளம் பாகவத் அறிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே யானை வழித்தடத்தில் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்டதாக கூறி குடியிருப்பு ஒன்றை இடித்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் மருந்தியல் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். உலக துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் குர்பிரீத் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். எகிப்தில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் 25 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா 3 தங்கம், 6 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 3வது இடத்தை பிடித்தது. டெஃப்லிம்பிக்ஸ் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜப்பானின் டோக்கியோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் அனுயா பிரசாத் தங்கப்பதக்கத்தையும் பிரஞ்சலி துமால் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 4 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. உலகக்கோப்பை இறுதி குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பவன் பர்த்வால் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கிரேட்டர் நொய்டாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் கசக்ஸ்தானின் ஆல்டன்பெக் நூர் சுல்தானை வென்றார். ஆடவர் 75 கிலோ எடைப்பிரிவில் சுமித் குண்டுவும், 90 கிலோ எடைப்பிரிவில் நவீன்குமாரும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலில் மேலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் சனிக்கிழமை உருவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தி திட்டத்தின் கீழ் 17 திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் இதுவரை 2.5 கோடி பேர் பயனடைந்திருப்பதாக தமிழக அரசு கூறியுள்ளது. திமுக அரசின் நிர்வாக திறமையின்மை காரணமாக டெல்டா மாவட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. உலக துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் குர்பிரீத் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.